அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலக செய்தி அறிக்கை. வாசிப்பவர் மரியம் மைக்கேல். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் முதல் முறையாக சந்திக்கும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உச்சி மாநாடு சிங்கப்பூரில் ஜூன் 12 தேதி நடக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சில மாதங்கள் முன்பு வரை கடுமையான சொற்போரில் ஈடுபட்டு வந்த இரண்டு நாடுகளின் தலைவர்களும் அடுத்தடுத்து எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த நிகழ்வுகள் மற்றும் ராஜ்ய முயற்சிகளின் விளைவாக தற்போது பேச்சுவார்த்தை வரை வந்துள்ளார்கள். ஏப்ரல் மாதம் முதல் முறையாக கிம் விடுத்த நேரடி பேச்சுக்கான அழைப்பை ஏற்று உலகையே அதிர வைத்தார் அதிபர் டிரம்ப். இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் ராணுவ நிலைகள் மீது ஒருவருக்கொருவர் தாக்குதல் நடத்தியுள்ளதை தொடர்ந்து ஈரான் தாக்குதலை தூண்டும் வகையில் செயல்படுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. தனது பொறுப்பற்ற செயல்களின் பின் விளைவுகளுக்காக ஈரான் புரட்சிகர ராணுவம் பொறுப்பேற்க வேண்டும் என வெள்ளை மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கு சர்வதேச சமூகம் கூறாவிட்டால் நிலைமை தீவிரமாகும் என்று தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் சையத் முகமது மராண்டி பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார்.
Without a doubt, every time that the Israelis hit, they will be hit back.
ஹோலன் கைட்ஸ் பகுதி மீது நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக சிரியாவில் உள்ள ஈரானின் அனைத்து ராணுவ கட்டமைப்புகள் மீதும் ஒரே இரவில் வான் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் குறைந்த 23 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக செயல்பாட்டாளர்கள் கூறுகின்றனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லிபிய இஸ்லாமியவாதி அப்துல் ஹகீம் பெல்காஜ் என்பவரை 2004 லிபியாவிற்கு அனுப்பி வைத்ததில் தமக்குள்ள பங்கிற்காகவும் அதனைத் தொடர்ந்து பெல்காஜ் அனுபவித்த சித்திரவதைக்காகவும் அவரிடமும் அவரது மனைவியிடமும் பிரிட்டன் அரசு மன்னிப்பு கோரியுள்ளது. பிரிட்டிஷ் புலனாய்வு முகவர்கள் வழங்கிய தகவலை தொடர்ந்து தாய்லாந்தில் உள்ள அமெரிக்க CIA சிறையில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். லிபிய சிறையில் பெல்காஜ் 6 கழித்தார். தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது கருத்தறிந்திருந்த பெல்காஜின் மனைவி ஃபாத்திமா பவுச்சருக்கு பிரிட்டன் அரசு $670,000 வழங்கியிருக்கிறது. பெல்காஜ் இழப்பீடு எதையும் கோரவில்லை. இறுதியில் நீதி வென்றுள்ளது என்று அவர் கூறியிருக்கிறார். மலேசியாவின் புதிய பிரதமராக முன்னாள் அரசியல்வாதி மகாதீர் முகமது பதவியேற்றுள்ள நிலையில் மலேசியாவில் வியத்தகு விதமாக அதிகார மாற்றம் நடைபெற்றுள்ளது. உலகிலேயே நாட்டின் வயது முதிர்ந்த தலைவர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். பதவியேற்பு விழா நடைபெற்ற அரச மாளிகைக்கு வழியே சாலைகளில் கொண்டாடிய மலேசியர்கள் கொடிகளை அசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 60 ஆட்சி செய்து வந்த கூட்டணியை மகாதீர் முகமது எதிர்க்கட்சி கூட்டணி தோற்கடித்துள்ளது. 92 வயதான இவர் தன்னுடைய முன்னாள் சீடரான பதவியை விட்டுச் செல்லும் நஜீப் ரசாக்கிற்கு அதிர்ச்சி தரும் வகையில் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஈரான் அணு ஒப்பந்தத்தில் இருந்து அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவை கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியேற செய்த பின்னர் அந்த ஒப்பந்தத்தை பாதுகாப்பது பற்றி இதில் கையெழுத்திட்டுள்ள பிற நாடுகள் ஆலோசித்து வருவதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்கே லாவ்ரோவ் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒப்பந்தத்தில் உள்ள கடமைகளை ஈரான் ஊன்றியிருப்பது மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்த ஜெர்மனி வெளியுறவு அமைச்சர் ஹெய்கோ மாசுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் லாவ்ரோவ் இவ்வாறு கூறியிருக்கிறார். இது தொடர்பாக ஈரானோடு ரஷ்யா கொண்டிருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தும் என்று நம்புவதாக ஹெய்கோ மாஸ் கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் தீவிர சீர்திருத்தங்களை மேற்கொள்ள பிரெஞ்சு அதிபர் இமானுவல் மக்ரோன் அழைப்பு விடுத்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றிப்புக்கு அவர் எடுத்த முயற்சிகளுக்காக கௌரவிக்கப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஜெர்மனி நகரான ஆகனில் அவருக்கு வழங்கப்பட்ட ஷர்லமேயின் பரிசையை பெற்றுக்கொண்டு உரையாற்றிய அவர், ஐரோப்பிய கண்டத்தில் பொருளாதார ஒத்துழைப்பை இன்னும் அதிகமாக்குவதற்கான பிரான்சின் முயற்சிகளை இணையுமாறு ஜெர்மனியை வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் யூரோ நாணயத்தை பயன்படுத்தாத ஐரோப்பிய நாடான ஹங்கரி நாட்டின் பிரதமர் விக்டர் ஆர்பன் ஐரோப்பிய நாடுகளின் கூட்டாட்சி கொள்கையை ஐரோப்பிய ஒன்றியம் கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பாரம்பரிய கூட்டாளி நாட்டுடன் நல்ல உறவை அடையாளப்படுத்தும் வகையில் பியோங்யாங்கிற்கும் தென்மேற்கு சீனாவுக்கும் இடையில் புதிய விமான சேவை தொடங்க இருப்பதாக வடகொரிய அரசின் விமான நிறுவனமான ஏர்கோயா தெரிவித்திருக்கிறது. ஜூன் மாதம் வடகொரியாவின் தலைநகரிலிருந்து சீனாவின் செங்து நகருக்கு பயணியர் விமான சேவை இயக்கப்பட உள்ளது. வடகொரியாவுக்கு சீன சுற்றுலா பயணிகளை அதிகமாக இந்த விமான சேவை கொண்டு வரும். இது தன் மீது விதிக்கப்பட்டிருக்கும் ஐநாவின் தடைகளை தனிவடை செய்யும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. கென்ய தலைநகர் நைரோபியிலிருந்து வடமேற்கே சுமார் 200 தொலைவில் உள்ள சோலாய் நகரின் அருகே உள்ள அணை ஒன்று புதன்கிழமை நள்ளிரவு உடைந்ததில் குறைந்தது 47 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல் அதிகாரிகள் கூறியுள்ளனர். கடந்த சில வாரங்களாகவே அப்பகுதியில் கடுமையான மழைப்பொழிவு நிலவுகிறது. இந்த பெரு விபத்தில் 2000 அதிகமானவர்கள் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர். சுமார் 400 வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.